மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே அந்த ஆண்டவர் தாமே நம்மோடு பேசும்படியாக நாம் ஜபத்தோடு அந்த வசனங்களை நம்ம கேட்கலாம். உங்களுடைய வேத புத்தகம் உங்களுடைய கையில் இருந்தா நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வேத புத்தகம் இல்லாதவர்கள் நீங்க பரவாயில்லை, நீங்க நான் வாசிக்கிற பொழுது அதை கவனத்தோட நீங்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 32 வசனத்தில் இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டுமே என்றார்கள். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜபம் பண்ணி தேவனுடைய வாசனத்தை நாம் கேட்கலாம். இப்பொழுது ஜபிப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் வல்ல தேவனே, இந்த நேரத்தில் கூட நாம் இப்படியாக கூடி வந்து இந்த ஓய்வு நாளில் உம்முடைய வசனத்தை கேட்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த வசனங்களை கேட்டு அதை மறந்து விடுகிறவர்களாக நாம் இல்லாமல் இந்த வசனங்கள் சத்திய வார்த்தைகள், நாம் கேட்க போகின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் சம்பந்தமான விஷயங்கள் என்பதை நாம் உணர்ந்து அவற்றை சிந்திக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டும். வார்த்தைகளை கேட்கிற பொழுது அவை எங்களுடைய இருதயத்தில் பதியாமல் போய்விடாமல் இருக்க நீர் பார்த்து கொள்ளும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனை தரக்கூடியவை என்று அறிந்திருக்கிறோம். அந்த விதமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் இந்த வேளையிலே கிருபை பாராட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக இந்த கூட்டமும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன். மனுஷன் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறது இயல்பானது. எவ்வளவோ பேர் ஒவ்வொரு நாளும் பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வருகிற வரையும் அந்த காரியம் நடக்கத்தான் போகுது. அப்படி இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள் ஒரு நாள் இறந்தே ஆகணும். பிறந்தவர்கள் இறக்காம இருந்தத நாம வரலாற்றில் வாசித்ததில்லை. நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கும் கூட ஒரு முடிவு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. அந்த முடிவை தெரிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம பிறக்கிற பொழுதே நமக்கு இவ்வளவு காலம்தான் வாழ்வுங்கிறத அவரே தீர்மானிச்சிருக்கிறார். அப்ப நாம் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து இறக்க போகிறோம். அந்த நாட்கள் குறுகிய காலங்கள். சில பேர் 30 வயசு வரையும் வாழலாம், 40 வயசு வரையும் வாழலாம், 50-60 வயசு வரையும் வாழலாம். ஆனால் அதுக்கு மேலன்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம கடன் வாங்கின நாட்கள் மாதிரி தான் இல்லையா? ஒரு வயசு வந்த உடனே எல்லாம் நீ போறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நிலையா இங்க இருக்க முடியாது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிறக்கிற மனிதர்கள் எல்லாமே எதுக்கு பிறக்கிறோம்னே சிந்திச்சு பாக்குறது இல்ல. இந்த இருக்கிற கால பகுதியில நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், நம்ம போறதுக்கு முன்னே என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சிந்தித்து பார்க்கிற மனிதர்கள் குறைவா தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படி மனிதர்கள் சிந்தித்து பார்க்கறது இல்லை? அதுக்கு காரணம் வேதம் சொல்லுகிறது, நம்ம பிறக்கிற எல்லாருமே பாவத்தில் பிறந்திருக்கிறோம். பாவம் இல்லாமல் பிறக்கிற ஒரு குழந்தையே இந்த உலகத்தில் இல்லை. எல்லோருமே பாவத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த பாவத்தின் வழியில போவதுதான் மனுஷனுக்கு இயல்பாக இருக்கிறது. அந்த மனுஷன் இறக்க போகிறான், ஆனா அதை கூட அவன் யோசித்து பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து இறப்பதற்கு முன்பாக நாம எப்படி வாழ்கிறோம், என்ன விதமாக நடந்து கொள்ளுகிறோம், என்னென்ன காரியங்களை விசுவாசிக்கிறோம், அந்த அடிப்படையில தான் நம்ம இறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. உங்களுக்கு தெரியுமா? அது சில பேர் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நினைக்கிறாங்க, நம்ம இறந்த பிறகு நம்ம எல்லாம் காத்தா போயிருவோம் அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க கவலையே படுறது இல்லை, நம்ம எப்படி இருந்துட்டு போயிடலாமே. ஆனா ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ஆண்டவர் அப்படி எங்கேயுமே சொல்லவில்லை. நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை ஒரு முறை தான். மனுஷன் பிறக்கிறது ஒரு முறை, அவன் இறக்கிறது ஒரு முறை. ரெண்டு தடவை பிறக்க முடியாது, ரெண்டு தடவை இறக்க முடியாது. ஆண்டவர் அப்படிதான் நியமிச்சிருக்கிறார். ஒரு தடவை பிறந்தவன் ஒரு தடவை வாழ்ந்து ஒரு தடவை இறந்தே போகணும். ஆனா இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கைன்னு இருக்கு. இந்த உலகத்துல இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்னொரு உலக வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு. ஆகவே இங்க இறக்குற மனுஷன் காத்தா போயிருவாங்கிறது ரொம்ப தப்பு, அது தவறான எண்ணம். இங்க இறந்த உடனேயே இறக்குற ஒவ்வொரு மனுஷனும் கூட இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிறான். ஆனா அந்த இன்னொரு இடம் ரெண்டு இடமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துக்கு பேரு பரலோகம். அது என்ன இடம்? ஆண்டவர் இருக்கிற இடம். அதான் சிம்பிளா சொல்ல போனா ஆண்டவர் இருக்கிற இடம். இந்த பரலோகங்கிறத வேதம் ஒன்னுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விளக்கம் கொடுக்குது. சரிங்களா? ஹெவன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்துல அதுக்கு பாரடைஸ். இப்ப ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய்ன்னு அர்த்தம். வேற அர்த்தம் அதுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே நரகம் இந்த உலகத்துல, இந்த இன்னொரு உலகத்துல ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு ஹெவன் ஒரு பேரு, பாரடைஸ்னு ஒரு பேர் கூட இருக்கிறது. ரெண்டு வார்த்தைகளும் ஒரே இடத்தை குறிக்கின்ற வார்த்தைகள். அது இல்லாம இன்னொரு இடம் இருக்குது, அதுக்கு பேரு தான் நரகம். ஹெல்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஒழுங்காக வாழாத மனிதர்கள், இந்த உலகத்துல பிறந்து வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொள்ளாதவர்கள், இந்த உலகத்துல பிறந்து ஆண்டவரை அறியாம இருக்கிறவர்கள், ஏனோ தானோன்னு வாழ்ந்து இறக்கிறவர்கள் போகிற இன்னொரு இடம், அதுக்கு பேரு நரகம். பரலோகத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரோட எப்பொழுதும், அதாவது நித்தியத்துக்கும் அதுக்கு பிறகு முடிவே இல்லாத ஒரு காலப்பகுதி, முடிவு அடைகிற ஒரு காலப்பகுதி இங்க, அதுவும் ஒரு காலப்பகுதி ஆனா முடிவே இல்லாத ஒரு காலப்பகுதி. எந்த விதமான பாவம் துன்பம் கண்ணீரோ இல்லாமல் தேவனை ஆராதித்து சந்தோஷமா அவரோட இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தாங்க பரலோகம். அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. ஆண்டவர் அறியாதவர்கள், இந்த உலகத்துல வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய வழியில போகாதவர்களுக்காக இருக்கிற இடம் தான் நரகம். அங்க பட்கடிப்பு, சிந்தித்தே பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை, அதுவும் முடிவே இல்லாத ஒரு காலப்பகுதிக்கு சுய உணர்வோடு நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றிற்குமாக மனிதன் அனுபவிக்க போகிற கடுமையான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துன்பங்களை அனுபவிக்க போகின்ற ஒரு நித்தியமான இடம்தான் நரகம். இந்த ரெண்டுக்கு மேல வேற எந்த இடமும் நம் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கல. ஆகவே இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நாம பிறந்து இறப்பதற்கு முன்பாக எங்க போக போகிறோங்கிறத நம்ம சிந்திக்காம இருக்க முடியாது. அது சிந்திக்காம இருக்கிறத போல ஒரு ஆபத்து வேற எதுவுமே இல்லை. அதை சிந்தித்து பார்க்காத மனிதன் ஒரு மனுஷி ஒரு முட்டாள்னு தான் சொல்லலாம். உங்க பாவம் மட்டும்தான் உங்களை அப்படி சிந்தித்து பார்க்காம வைக்கும், வேற எதுவுமே அப்படி வைக்காது. வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நமக்கு முக்கியமானது. மனுஷனுக்கு தெரியும் சில காரியங்கள் முக்கியமானது இருக்குன்னு. அப்படி முக்கியமான காரியங்கள் அவன் அலட்சியமா இருப்பானா? இல்ல, இருக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல உங்க வீட்டை பேங்க் எடுத்துக்க போகுதுன்னு சொன்னா வருத்தப்படுவீங்களா இல்லையா? ரொம்ப வருத்தப்படுவான் மனுஷன், வருத்தப்படுவான். அப்ப என்ன செய்வான்? அந்த ஒரு மாசத்துக்கு ஆயா தூங்கிட்டு இருப்பீங்களா? சந்தோஷமா பாட்டு பாடுவீங்களா? கவலையே இல்லாம இருந்துருவீங்களா? அப்படி ஒருத்தனையும் பார்க்க முடியாது. அப்படி யாராவது பார்த்தா அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு பேர் வச்சிருவோம். அப்ப என்ன செய்வான்? ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால நமக்கு தூக்கமே வராது. என்னென்ன முயற்சிகள் எங்களால முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம் அந்த வீடு பேங்க் கைக்கு போகாம இருக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். மனுஷன் அசட்டையா இருக்க மாட்டான் இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துருச்சு, அதுவரையும் ஒழுங்கா இருந்தோம். ஏதோ சின்ன தலைவலி, டாக்டர்கிட்ட போன உடனே அவர் சொன்னார், இது சின்ன தலைவலி இல்ல, டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, உங்களுக்கு வாழ போற காலம் மூணு மாசம் தான். எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும். சந்தோஷமா ஒரு மனுஷன் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டான். அதை கேட்ட பிறகு அவனுக்கு மனசுல சந்தோஷம் இருக்காது. இருக்க போறது மூணு மாசமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாலும் கூட அவன் பண்ணாத ஜபம் இருக்காது, போகாத கோயில் இருக்காது, இன்னும் பார்க்காத வைத்தியர்கள் இருக்காது. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியும் அவன் உயிர் வாழ்றதுக்காக என்னென்ன பிரயோசம் பண்ணலாமோ அவ்வளவையும் அவன் செய்து பார்க்காம இருக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்துல இறந்த பிறகு எப்படி நம்ம போக போற இடத்துக்கு பத்தி சிந்திக்காம இருக்க முடியும்? இங்க இருக்கிற பொழுதுதான் அதை சிந்திக்க முடியும் தெரியுமா? இங்க போன பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது தீர்மானம் பண்ணியாச்சு, அதை நீங்க மாற்ற முடியாது. உயிரோட இருக்கிற உங்க உறவினர்கள் மாற்ற முடியாது. ஒரு மனுஷனாலையும் அதை என்னமும் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்துல உயிர் வாழ்கின்ற நேரத்துல நாம செய்ய போகிற காரியம்தான் நம்ம எங்க போக போகோங்கிறத தீர்மானிக்க போகுது. இங்க நீங்க இப்ப வாழ்கிற பொழுது, ஏன்னா நீங்க எப்ப இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகிறதுங்கிறது நம்ம கையில இல்ல தெரியுமா? எங்க சபையில போன வருஷத்துல மூணு பேருக்கு இந்த உலகத்துல இருந்து போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. திடீர்னு ஒரே வருஷத்துல ஒரு சில மாதங்கள்ல மூணு பேருக்கு. அந்த காரியம் நடந்த முதல் நாள்லயோ முதல் வாரியத்திலயோ அவங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு கூட தெரியல. எங்க மாமனாரு, அவருக்கு இப்ப 88 வயசாச்சு, 88 வயசுலயும் நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு ஒரு கோல்டு வந்துச்சு. அந்த கோல்டு வந்த உடனே அது லங்க எஃபெக்ட் பண்ணி டாக்டர்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டலே கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னமோ வைத்தியம் எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள் அசையவே மாட்டேங்குது. அவர் 10 நாள் அங்க இருந்துட்டார். 8வது நாள்ல கூட நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் வீட்டுக்கு திரும்ப போகமாட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அது கடுமையா அசைய முடியாத ஒரு லங்க எஃபெக்ட் பண்ணிருச்சு, காலெல்லாம் வீங்கிருச்சு. டாக்டர்ஸ் வந்து எல்லாம் கூடி சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, நான் என்னென்னமோலாம் செஞ்சு பார்த்துட்டோமே, இதுக்கு மேல உங்களுக்கு ஹை டோஸ் மெடிசன் கொடுக்க முடியாது, அது கொடுத்தா ஆபத்தா போயிடும், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பெல்லாம் ஜபம் பண்ணோம். ஏதோ கர்த்தருடைய கிருபை, அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறதுனால அந்த 8வது நாளுக்கு பிறகு ஒரு திடீர் மாற்றம், எல்லாம் சரியா போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா இருந்தாலும் கூட அவர் பாதிக்கப்பட்டதுனால இப்ப அவருக்கு சில உதவிகள் தேவைப்படுது. தப்பிச்சிட்டார் சரிங்களா? ஆனா அவர் முடிவு நாளையா இருக்குமோன்னு கூட எல்லாம் சோசிக்க வேண்டிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இன்னொருத்தனை அவரை பத்தி தான் நேத்தோ காலையிலயோ நேத்து நைட்டோ சொன்னேன் இல்லையா? அந்த மனுஷன் 50 வயசுக்கு மேலே இருக்கும், அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆனால் ஹார்ட் அட்டாக் டாக்டர் அடியே போகலை, எப்படியோ பொழைச்சிட்டாரு. இருந்தாலும் டாக்டர் சொல்லிட்டாங்க 30% பாதிக்கப்பட்டுருச்சு, ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீ மெடிசினோட தான் நீ வாழணும். அவரும் தப்பிட்டார். இன்னொருத்தர் அவருக்கு இன்னும் 50 வயசுக்குள்ள அவருக்கு ஆகிருச்சோ எனக்கு தெரியாது, ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் செய்யற மனுஷன், ரொம்ப நல்லா இருக்கிற மனுஷன், திடீர்னு அவருக்கு அந்த டீப் பெயின் த்ரம்போசிஸ்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அடிக்கடி வந்துருது, ரொம்ப பிரயாணம் பண்ணா, சும்மா இருந்தீங்கன்னா, வேலைகள்லாம் செய்யாம அசையாம இருந்தீங்கன்னா அது வந்துருது. ஏன்னா பிளட் கிளாட் அது காலில் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆரம்பிச்சு நம்ம உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். இவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், உடனே போகல. ஏன் உடனே போகணும்னு சொல்லுவாங்கன்னா, அது அந்த கிளாட் வந்து உடஞ்சி ரொம்ப ஸ்பீட்ல டிராவல் பண்ணி உங்க ஹார்ட்டை தாக்கலாம், மூளையை தாக்கலாம், அப்புறம் பிரெயின் டேமேஜ் இல்லாடி ஹார்ட் அட்டாக், யூ வில் டை, அவ்வளவுதான். ஆனால் இவர் உடனே டாக்டர்கிட்ட போகல. அடுத்த நாள் காலையில் தான் டாக்டர்கிட்ட போனார். ஆனால் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா அது அதுக்குள்ளே அந்த உடஞ்சி ட்ராவல் பண்ணி அவருடைய லங்கை தாக்கிருச்சு, ஒரு லங் போயிருச்சு. ஆனால் உயிர் வாழ்றாரு. 3 பேர் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. எதுக்கு கிட்ட? இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு. அது சபையையே இது சிந்திக்க வச்சுது. அதை நம்ம யாருமே சாதாரணமாக எடுத்துக்கல. ஆனா என்ன அருமையான ஒரு காரியம்னு சொன்னா, இந்த 3 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த 3 பேருக்கும் ஏதோ நடந்து அவங்க போயிருந்திருந்தாருன்னா, நம்ம அவங்கள உலகத்துல இருந்து இழக்க போகிற வருத்தம் மட்டும்தான் நமக்கு இருந்திருக்குமே தவிர, 3 பேருமே கண்ணு திறக்க போகிற இடம் எதுவா இருந்திருக்கு தெரியுமா? பரலோகம்தான். ஆண்டவருடைய சன்னிதானத்துல தான் கண்ணை திறந்திருப்பாங்க. ஆனா அப்ப அந்த 3 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாம் இல்லாம இருந்திருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடாக்கும் இவங்க 3 பேருக்குமே மரணம் ஒரு பெரிய காரியம் இல்லை, மரணம் ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏன்னு சொன்னா, மரணம் அவருடைய இன்னொரு வாழ்க்கைக்கு இதை விட அருமையான ஒரு வாழ்க்கைக்கு அதை கொண்டு போயிருது. ஆனா உங்களை எத்தனை பேருக்கு மரணத்தை அந்த விதமா சிந்திச்சு பாக்குறீங்க? நாளைக்கு ஏன் இன்னைக்கு நைட்டே மரணம் உங்களை சந்திக்குமானால், உங்களுக்கு இந்த 3 பேரை போல அது சந்தோஷம் தான். ஏன்னா எங்க போற போறேன்னு எனக்கு ஏற்கனவே டிக்கெட் கிடைச்சிருச்சு, எனக்கு தெரியும் எங்க போக போறேன். அதனால சந்தோஷத்தோட ஏத்துக்குவேன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியல. நீங்க ஏதோ யோசிக்காம நீங்க நினைச்சபடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, அத போல ஒரு பெரிய தப்பு உங்க வாழ்க்கையில நீங்க விடல. இப்ப இங்கெல்லாம் கேட்டுங்க, ஏன்னா அது ஒரு பெரிய தப்பு. ஏன் தெரியுமா? உங்க படைச்சவருக்கே நீங்க பெரிய அநியாயம் பண்றீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய முயற்சியால் இந்த உலகத்துல பிறந்துடல, அந்த ஆண்டவரால இங்க பிறந்திருக்கிறீங்க. அந்த ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த வாழ்கிற பொழுது எங்க போறோங்கிறதுல அக்கறை இல்லாம வாழ்றத போல ஒரு பெரிய தப்பு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். அவன் இறப்பதற்கு முன்பாக அவன் இயேசுவை தெரிந்து கொண்டான். ஆனா இவனை போல நம்ம இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இறக்குறதுக்கு ரொம்ப செகண்ட்ஸுக்கு முந்தி ஆண்டவர்கிட்ட வந்தவன். ஆனா அது கர்த்தருடைய கிருபையால மட்டும்தான் நடந்துச்சு, கர்த்தருடைய கிருபையால மட்டும்தான் நடந்துச்சு. இது எல்லாருக்கும் நடந்துடாது, எல்லாரும் அப்படி நினைக்க முடியாது. சரி பரவாயில்ல, சாவு வந்துட்ட போறது, ஆண்டவரா பார்த்து நான் கண்ண மூடுறதுக்கு வந்து ஏதாவது பண்ணிடுவாரு நல்லதுன்னு நினைச்சா, அத போல ஒரு அநியாயமான சிந்தனை உலகத்துல இருக்க முடியாது. ஏன்னா அந்த சிந்தனைக்கே ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாழ்க்கையை கொடுக்கறது நானா இருந்த பொழுதும், நீ இறப்பதற்கு முன்பாக எங்க போக போகிறோங்கிறதுல நீங்க அதை சிந்திக்காம இருக்க முடியாது, என் பேச்சு நீங்க கேட்காம இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எத்தனை பேர் அவர் பேச்ச கேக்குறீங்க, எத்தனை பேர் அதை பத்தி சிந்திக்க போகிறீங்கிறது இன்னைக்கு உங்க கையில தான் இருக்குது. இந்த மனுஷனை பத்தி நம்ம பார்ப்போம். இவன் வந்து வேதத்துல அவன் எப்படி அறிமுகப்படுத்தப்படுறான்னு சொன்னா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய பக்கத்துல இருந்த 2 திருடர்களில் ஒருவன், கள்ளர்கள் இல்லாட்டி திருடர்கள்னு குற்றவாளிகள்னு அவர் சொல்ல பார்க்கிறார். சில இடங்கள்ல கள்ளர்கள், திருடர்கள் இல்லாட்டி குற்றவாளின்னு அங்க பார்க்கிறோம். லூக்கா 23வது அதிகாரத்துல குற்றவாளிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குற்றவாளிகள்ல ஒருவே அவன் சிலுவையில இயேசுவோடு கூட அறையப்பட்டவன் அப்படின்னு பார்க்கிறோம். அவனை மத்தேயு நிருபத்தில் அவர்களை சந்திக்கலாம். 24வது அதிகாரத்தில், மாற்கு 16வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மத்தேயுவும் லூக்காவும் அநேக விவரங்கள் இந்த மனிதனை பத்தி நமக்கு கிடைக்குது. மாற்கு ரொம்ப சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறான். யோவான்ல அதிகமா ஒண்ணுமே சொல்லப்படல இவர்களை பற்றிய குற்றவாளிகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவோடு சிலுவையில் அவருக்கு பக்கத்தில் அறையப்பட்ட ரெண்டு குற்றவாளிகளில் ஒருவன் இவனை பார்க்கிறோம். வேதம் இந்த மனுஷனை நமக்கு இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறது. இந்த மனுஷனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? முதலாவது அவன் குற்றவாளி. என்ன குற்றம் செய்து இவன் சிலுவையில் அறையப்பட்டான் அப்படின்னு நம்ம சிந்திப்பது அவசியம். சிலுவையில அந்த காலத்துல ஒருத்தரை கொண்டு போய் அறையிறாங்கன்னா அவன் சாதாரண குற்றவாளியாக இருந்திருக்க முடியாது. சரிங்களா? அவன் பெரிய குற்றங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில செய்திருப்பான். சிலுவையில அறையிறது மரண தண்டனை. இயேசுவுக்கு விதிக்கப்பட்டது மரண தண்டனை. நம்ம ஊர்ல மரண தண்டனை விதிக்கப்பட்டது எதுக்கு? ரொம்ப மோசமா குற்றம் செய்திருந்தாலே அன்னைக்கு பெரிய டிஸ்கஷனே நடக்குது அதை பத்தி. அது இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு வேதம் அதுக்கு அனுமதிக்குது. உன்னுடைய உயிரை எடுக்கிறவன் அவன் உயிரை இழக்கணுங்கிறது வேதம் ஏற்படுத்தி வச்சுது. மரண தண்டனை மனுஷன் எண்ணத்துல இருந்து வரல. மனுஷன் எல்லாம் இல்லாமிக்க தொடர்ந்து வாழத்தான் பார்ப்பான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லல பாருங்க. வேதம் விதிக்குது மரண தண்டனை. மனுஷன் எல்லாம் தப்பிக்கத்தான் பார்ப்பான். இன்னைக்கு அந்த காலத்துல சிலுவையில அறையப்பட்டவர்கள் ஏதாவது கொடுமையை செய்திருக்கணும். ஆனா ஆண்டவர் எந்த கொடுமையுமே செய்யல. தவறான விதத்துல குற்றம் சாட்டப்பட்டு அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனா அந்த ரெண்டு பேரும் மோசமான குற்றங்களை செய்திருக்கிறான். அது நமக்கு என்னன்னு தெரியாது. அவன் அந்த விதமாக சிலுவையில உயிரை இழக்கணும்னு விதிக்கப்பட்டிருப்பதனால தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். ரெண்டு பேரும் இந்த உலகத்துல பிறந்து அப்பா அம்மா எல்லாம் இருந்து வளர்ந்த பொழுதும் கூட தங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளாததுனால என்ன செய்திருப்பாங்க? சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு பெருசா வளர வளர அவன் மூளையை பயன்படுத்தி இன்னும் பெரிய குற்றங்களை செய்து சின்னதுல ஆரம்பிச்சிருக்கலாம். அது பெருசா போகி அவன் மற்றவர்கள் உயிரை எடுத்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனா இவர்கள் பயங்கரமான குற்றங்களை வாழ்க்கையில செய்திருந்த சமுதாயத்துல செய்திருந்ததுனால சமுதாயத்தினால வெறுக்கப்பட்டு இவர்கள் இந்த இடத்துல குற்றவாளிகளா நம்ம பார்க்கிறோம். உயிரை இழக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். சரிங்களா? அதுல ஒருதன்தான் இந்த மனுஷன். இவன் வாழ்க்கைய அநேக தவறுகளை செய்தவன், குற்றம் சுமத்தப்பட்டு உயிரை இழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறான். வேற என்ன இவனை பத்தி சொல்லலாம்? இவன் வந்து ஒரு யூதனாக இருக்கலான்னு நம்மளால அனுமானிக்க முடிகிறது. அதை எப்படி நம்ம சொல்லலாம்னு சொன்னா, இந்த முழு இந்த மனுஷனுடைய சிலுவையில் இருந்த பொழுது அறையப்பட்ட நேரத்துல அவன் செய்கின்ற அவன் ஒன்னும் செய்யல. ஆனா அவனை பத்தி அங்க நடக்கின்ற காரியங்கள், சுற்றி நடக்கின்ற காரியங்கள், அந்த காரியங்களை பார்த்து அவன் பேசுகின்ற சிலுவையில் இருக்கிற பொழுது அவன் பேச இருக்கிறான். அவன் பேசி இருக்கின்ற காரியங்களை வைத்து நம்மளால சொல்ல முடிகிறது அவன் ஒரு யூதனாக இருந்திருக்கலாம். ஏன்? இந்த மனுஷன் இறக்கும் தருவாயில் ஆண்டவரை அறிந்து கொண்ட மனுஷன். ஆனா இயேசுவை பார்த்து அவன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, நீருமுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைவு கூறும்னு சொல்லுகிறான். இதெல்லாம் ஒரு யூதனா இருந்தா தான் தெரிஞ்சிருக்க முடியும். யூதனா இருந்தா தான் தெரிஞ்சிருக்க முடியும். ஆகவே இவன் ஒரு யூத குலத்துல பிறந்தவன். யூத குலத்துல பிறந்தவனால இன்னொரு காரியங்களை நம்ம சொல்ல முடிகிறது. என்ன சொல்ல முடியும்? இவன் நிச்சயமா வேதம் தெரிந்தவனா இருக்கலாம். வேதம் தெரியாதவனா இருந்திருந்தா தேவன் தவருடைய ராஜ்யத்தில் வரப்போகிறாருங்கிறத அவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்கிறான். இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீருமுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது. ஆகவே பழைய ஏற்பாட்டுல வரப்போகிற மேசியாவை பற்றி சொல்லி இருக்கிறதுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. சின்ன வயசுல இருந்து சகேயுவை போல இவனும் வேதம் போதிக்கப்பட்டவன். அப்பா அம்மா கிட்ட இருந்து அதை கேட்டவன். ஜெப ஆலயத்துக்கு போய் அதை கற்றுக்கொண்டவன். இருந்த பொழுதும் அவன் வாழ்க்கையில அதை அலட்சியம் செய்திருக்கிறான். பத்து கட்டளைகள் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. நம்ம எல்லாம் ரொம்ப பேர் அப்படி படிக்கிறது இல்லையா? குடும்பத்துல அப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லையா? கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் நம்ம ஆண்டவட்ட போயிட முடியாது. பாருங்க, சில பேரை கேட்டா சொல்லுவீங்க, நீங்க யாருங்க? நான் கிறிஸ்தவர். எவ்வளவு காலமா கிறிஸ்தவரா இருந்த? பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவரா இருக்கிறேன். இது என்ன புதுசா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றாங்க? அப்பா அம்மா அறிமுகப்படுத்தி விட்டாங்க, அதனால அந்த வழியிலேயே போயிருக்கிறேன். அப்பா அம்மா அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறதுனால அந்த வழியிலேயே ஒரு சர்ச்சுக்கு போறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவன்னு வேதம் எங்கேயுமே சொல்லலையே. வேதம் எங்கேயுமே சொல்லலையே. இந்த உலகத்துல தெய்வீகத்தோட பிறந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம பிறந்தவங்களெல்லாம் பாவத்துல பிறக்கிறோம். சபைக்கு போறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவனா வந்துட முடியாது. ஒரு சபையில 50 வருஷம் இருக்கிறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவனா வந்துட முடியாது. 40 வருஷம் 50 வயசு சபையில இருந்துட்டதுனால அது ஒரு அட்டாட்சியா இருக்கிறது. நான் பரலோகம் போக போகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆண்டவர் அப்படி வேதத்துல எங்கேயுமே சொல்லல தெரியுமா? சர்ச்சுக்கு போறதுனால, திருவிருந்து எடுக்கிறதுனால, ஞானஸ்நானம் வாங்கி இருக்கிறதுனால ஒருத்தர் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதத்தை கத்துக்கிறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. அப்ப என்ன நடக்கணும்? அந்த கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், சபைக்கு போகிற பொழுது இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பாவம் போகணும், போயிருக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இது வேணும். உங்களால சொல்லக்கூடியதா இருக்கணும். கிறிஸ்தவன் சொல்றதை விட என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுறவன் தான் உண்மையான தேவனுடைய மனசு. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க வேற என்ன சொன்னாலும் அது எனக்கு எந்த விதமான ஒரு அதை பத்தி ஒரு பொருட்டே இல்லை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்னுடைய பாவங்களை தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி எடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்திருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு மனம் திரும்புதலை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா நான் நம்பலாம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ சாட்சி. மற்றது எல்லாம் எந்த விதத்திலும் பிரயோசனமே இல்லாதது. எப்ப அந்த அனுபவம் கிடைச்சதோ அந்த அனுபவம் சாகுற வரையும் சொல்லக்கூடியதா இருக்கணும். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மனம் திரும்புதல் கிடைத்திருக்கிறது, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். உங்களால் அது சொல்ல முடியலன்னா நீங்க கிறிஸ்தவரே இல்லைன்னு தான் அர்த்தம். டேவிடு அது இதுன்னு பேர் வச்சுக்கிறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நான் சொன்ன காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கணும் பாருங்க. ஆனா இவன் பாருங்க, எவ்வளவோ வசதிகள் இருந்து வேதத்தை கத்துக்கொண்டிருந்தாலும், ஜப ஆலயத்துக்கு போயிருந்தாலும், 10 கட்டுரைகள்லாம் வாழ்க்கையில போதிக்கப்பட்டிருந்த பொழுதும், பரிசேயர்கள்ட்ட படித்திருந்த பொழுதும் எப்படி போய் நிக்கிறாங்க? குற்றவாளியா, இந்த உலகத்துல சமுதாய விரோதியாக அவன் அங்க இருந்திருக்கிறான். நீங்க கூட வேதம் கத்துக்கிறவர்கள் இருக்கலாம், வாலிபர்கள் இருக்கலாம், அதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா? அதையெல்லாம் பயன்படுத்தி கேக்குறீங்களா? என் பாவம் போக்கப்படனே ஆண்டவரே, என் பாவத்தை போக்கும் ஆண்டவரே. பாவத்தோட இன்னொரு நாள கண்ணை துறக்கிறதே பாவம். பாவம் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகும். அந்த பாவத்துக்கு விடுதலை கிடைச்சாதான் அடுத்த நாள் கொஞ்சம் வெளிச்சம் உள்ள நாளா இருக்கும். அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சிந்திக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம தூங்க போறதே பெரிய ஆபத்தான காரியமே. இந்த மனுஷன் என்னது, ஒரு யூதனாக இருந்த பொழுதும், யூத குளத்துல இருந்து வேதம் கற்றுக்கொண்டிருந்த பொழுதும் அது அவனுக்கு எந்த விதமான பிரயோசனமும் செய்யாம இருந்தது. ஏன்? அவன் அதை அலட்சியப்படுத்தி இருக்கிறான். வாழ்நாட்களை வீணாக்கி இருக்கிறான். அவன் வாழ்க்கையை பத்தி சிந்தனை இல்லாம இருந்திருக்கிறான். எங்க போக போகிறோங்கிறத அவன் நினைச்சு பார்க்காம இருந்திருக்கிறான். ஆண்டவருடைய கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசதிகளை பயன்படுத்தாம இருந்திருக்கிறான். அதுக்கு அவன் எவ்வளவு கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி அநேக வசதிகளை கொடுத்திருப்பார். சத்தியங்களை கேட்கிற வசதிகளை கொடுத்திருப்பார். கேட்டும் 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 திரும்பி போயிடுறோம் இல்லையா? அதை பத்தி யோசிக்காம இருந்திருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான காரியம் நீங்க சந்திச்சு பார்க்க கூடாது. கர்த்தர் பேசுறார், ஆனா நான் கேட்க மாட்டேன்னு இருக்கிற ஒரு வைராக்கியமான இருதயம் நமக்கு இருக்கு இல்லையா? அது ரொம்ப மோசமானது. இந்த மனுஷன் அப்படித்தாங்க இருந்திருக்கிறான். அவன் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கல. தான் இருதயத்துல அவன் இடம் கொடுக்காதவனா இருந்திருக்கிறான். அவன் ஒரு குற்றவாளி, கொலை செய்யப்பட வேண்டிய நிலைமையில மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்த ஒரு குற்றவாளி. அவன் யூத குலத்துல பிறந்தவனாக, வேதம் தெரிந்தவனாக இருந்தும் கூட அவன் ஆண்டவரை நிராகரித்தவனாக, அநியாயமாக சமுதாயத்திலே வாழ்ந்து அந்த இடத்துல வந்தவனா அவனை பார்க்கிறோம். இந்த விஷயங்களை நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனா இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதன், ஒரு யூதனாக இருந்தும் தன்னுடைய எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளாத இந்த ஒரு திருடன், ஒரு குற்றவாளி, இவன் எப்படி ஆண்டவர்கிட்ட அவனால வர முடிந்தது? எப்படி அவனால வர முடிந்தது? எவ்வளவு பேர் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்களே, பரிசேயர்கள் இருந்திருக்கிறாங்க, சதுசேயர்கள் இருந்திருக்கிறாங்க, யூதர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க, பக்கத்துல இன்னொரு திருடே இருந்திருக்கிறான், போர் சேவகர்கள் இருந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தும் இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளிகள்ல ஒருவனுக்கு மட்டும் அன்னைக்கு எப்படி வாழ்க்கை கிடைத்தது? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? வேதம் சொல்லுது, ஆண்டவர் எந்த மனுஷன் அறிந்து கொள்ளணும், அவன் பாவம் போய் அவனை இயேசுவை விசுவாசிக்கணும்னா அவன் சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷம் கேட்காம பரலோக வாழ்க்கைக்கு ஒருத்தனுக்கு வசதி கிடைக்காது. மனிதர்கள் சுவிசேஷத்தை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவரே இங்கு பிறந்து அந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷே அழிந்து போகாமல், வீணாக அழிந்து போகாமல் பரலோகம் போகணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். வேற எதுக்கு இங்க சுவிசேஷம் இருக்கு? அதனாலதான் அது சொல்றதுல நம்ம ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கணும்னு காலையில பார்த்தோம். மனுஷன் மனம் மாறுவதற்கு, மனுஷன் தேவனை விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சுவிசேஷம். அதை கேட்கறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதை சொல்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம் தெரியுமா? ரோமர் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பவுல் கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார்? அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் அவர் கேட்கறதுக்கு காரணம் என்ன? அவர் விசுவாசிக்கணும்னு சொன்னா சில காரியங்கள் நடந்து ஆகணும். என்னென்ன காரியம் நடந்தாகணும்? அவர் விசுவாசிக்கிறதுக்கு அவர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றார். என்னத்த கேட்கணும்னு அடுத்த கேள்வி வருகிறது. அவர்கள் அப்படி கேட்கணும்னா தேவனுடைய செய்தியை கேட்கணும், தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் காதால கேட்கணும். அப்ப அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை காதால கேட்கணும்னு சொன்னா அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு சிலர் அனுப்பப்படணும், பிரீச்சர்ஸ் அனுப்பப்படணும்னு. அப்ப அப்படித்தான் அவர் அங்க அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகிறார். அப்ப மனுஷன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்னு சொன்னா அந்த சுவிசேஷம் சொல்லும்படியாக அது பிரசங்கிக்கப்படணும். அது பிரசங்கிக்கப்படுகிற பொழுதுதான் மனுஷனுக்கு கேட்கின்ற ஒரு வசதி ஏற்படுகிறது. அதை அவன் காதாலே கேட்கிற பொழுது அவன் கவனக்குறைவாக இருந்து விடாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி அவன் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அவன் அப்படி சொல்லுகிற காரியங்களை சிந்தித்து பார்க்கிற பொழுது, தன்னுடைய இருதயத்தின் நிலையை யோசித்து பார்க்கிற பொழுது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் செயல் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், பாவத்தில் தொடர்ந்து இருக்காதபடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அதுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். சுவிசேஷம் சொல்லாம, அதை கேட்காம ஒருதருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வர முடியாதுங்க. வேதம் சொல்லுது. சரி, இவன் எப்ப சுவிசேஷம் கேட்டான்? இறக்க போகிற தருவாயில சிலுவையில் இருக்கிறவனுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது? எந்த விதத்துல சுவிசேஷம் அவனை போய் சேர்ந்தது? தேவனை பற்றிய செய்திகளை எப்படி தெரிந்து கொண்டான்? இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? அங்க அநேக காரியங்களை நமக்கு சொல்ல முடியும். அவன் இயேசு கிறிஸ்துவ அந்த நாள்ல விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருந்த காரியங்கள் என்னன்னு சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, இவன் யூதனா இருந்திருக்கிறான் இல்லையா, அவன் வாழ்க்கையில அவன் தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கிறான். அது முதலாவது. அவன் கேட்காம இல்லை, அவனுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லை. பல யூதர்களை போல மேசிய வரப்போகிறார்னு அவனுக்கு தெரிந்திருந்தது, யாருன்னு தான் அவனுக்கு தெரியல. 10 கட்டளைகள் தெரிந்திருந்தது, எது சரியானது எது தவறானது, நீதியானது எது என்பது அவனுக்கு தெரியாம இருக்கல, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனா அவன் கவனக்குறைவா வாழ்ந்திருக்கிறான், அநியாயக்காரனாக எனக்கு இறக்குற தருவாயில் இருந்திருக்கிறான். ஆனா அது மட்டுமல்ல, அவன் இறக்குற தருவாயில் இருந்த பொழுதும் ஆண்டவர் தேவனுடைய கிருபை அவன் பக்கமாக வீச ஆரம்பித்திருக்கிறது. வேறு என்ன காரியங்களை அங்க பார்க்கிறோம்? அந்த அவன் உயிரோடு இருக்கிற நிலைமையில அன்னைக்கு அவன் சிலுவையிலே அறையப்படுவதற்காக இயேசுவோடு அழைத்து செல்லப்படுகிறான். அப்படி அழைத்து செல்லப்படுகிற பொழுது அநேக காரியங்கள் அங்க நடந்தன. அன்னைக்கு அந்த நாள்ல நடந்த அத்தனை காரியங்களின் மூலமாகவும் ஆண்டவர் அவனோட பேசியிருக்கிறார். அன்னைக்கு அந்த யூத மத தலைவர்கள், போர் சேவகர்கள் எல்லாம் என்னென்னவோ காரியங்களை செய்தாங்க. இதையெல்லாம் இவன் கவனிச்சான். அவன் கவனிக்காம இருக்கல. அந்த யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? இவன் வந்து இந்த இயேசு கிறிஸ்து தன்னை யூதர்களின் ராஜான்னு சொல்லிக்கிறாரு, அதனால யூத மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் அரமேய்க் மொழியிலையும் எழுதி அங்க ஒரு போர்டு அடிச்சு போடுங்க. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அது அங்க எழுதப்பட்டிருந்தது. இவன் அதை யோசிச்சு பார்க்கறான், ஏன் அப்படி போட்டாங்க? இயேசு சொன்னார், ஐ எம் த கிங் ஆஃப் த ஜூஸ். ஏன் அப்படி சொன்னார்? தேவன் தான் இஸ்ரவேலுக்கு தேவனா இருந்திருக்கிறார், அவர் தான் ராஜா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது என்ன சொன்னார்? நானும் அவரும் ஒன்றே. அதான் யூதனுக்கு பிடிக்கல. நீ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏத்துக்கிறோம் மோசே மாதிரி, ஆனா நீ ஏன் ஆண்டவர்னு உன்ன சொல்லிக்கிறியே, நீ எவ்வளவு மோசமானவன்னு அவர் ஆண்டவர்னு தெரியாம அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க, கொலை செய்ய துடிச்சாங்க. அவங்களுக்கு தெரியல இவர் தான் ஆண்டவர்னு. அது இயேசு சொன்னது உண்மையான வார்த்தைகள், நான் யூதர்களின் ராஜா. ஆனா அதை அவர்கள் விசுவாசிக்காம நம்பாம ஒரு கேலியாக அதை அங்க போட்டாங்க, திட்டுனாங்க. நீ பெரிய யூதர்கள் ராஜான்னு சொல்றியே, நீ எதமா பண்ணு பார்க்கலாம். எவ்வளவு பேர் திட்டி இருக்கிறாங்க. 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். வேத புத்தகம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க அதை கேட்கலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள்ல, அங்கே 24வது அதிகாரம் அல்ல, 27வது அதிகாரம். 27வது அதிகாரம், அந்த 27வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை ரொம்பவும் பரியாசப்படுத்துகிறார்கள். பிரயாசம் பண்றதுன்னு சொன்னா இகழ்ந்து பேசுகிறது, கேலி பண்றது. அன்னைக்கு அப்படி செய்தாங்க. அவர் மேல துப்பி இருக்கிறாங்க, அவர் சில பேர் அவர் தலையிலேயே அடிச்சிருக்கிறாங்க, அவருடைய உடுப்பெல்லாம் கிழிச்சிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் இவன் பார்க்கிறான். ஆண்டவரை சிலுவையில அழைத்து கொண்டு போகிற பொழுது இவங்களும் சிலுவையை சுமத்துட்டு இந்த ரெண்டு திருடர்களும் அவரோட போகிறாங்க. அப்ப அவருக்கு தான் அடி ரொம்ப விழுந்துச்சு, அவரை திட்டினவங்க தான் கூட. இதெல்லாம் அவன் பார்க்கிறான். இவங்க எல்லாம் திண்டி அவரை என்ன செய்யறாங்க, நிந்திக்கிறாங்க. சொல்லி இருக்கு 43வது வசனத்தில், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்திருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். தேவனுடைய குமாரன் ஆண்டவர் அடிக்கடி இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொல்லி இருக்கிறார். ஆனா ஒருத்தரும் அதை கேட்கல. அப்ப இவங்க அதை கேளியா சொல்றாங்க, அடிக்கடி தேவனுடைய குமாரன் சொன்னியே, இவ்வளவு கஷ்டப்படுது உனக்கு வாழ்க்கையில, உன்னை கொஞ்ச நேரத்தில் சிலுவையில அறைந்து நீ இறக்க போறானே, ஏன் அப்பா இவன் தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த தேவன் இவர் மேல ஏன் கருணை காட்டாம இருக்கிறார்னு சொல்லி அவரை நிந்தித்தார்கள் அங்க சொல்லி இருக்குது. அது அவன் கேக்குறான். ஆனா அது மட்டும் இல்ல, முக்கியம் என்ன தெரியுமா, இவன் எவ்வளவு மோசமானவன், இவனும் அந்தபடியே அவர்களோடு சேர்ந்து அவரை நிந்தித்தான். அவனும் திட்டி இருக்கிறான். இந்த திருடே முதல்ல மோசமா இருந்தவன் மட்டுமல்ல, குற்றவாளியாக அன்னைக்கு தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது மட்டுமல்ல, அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த சிலுவை மரணத்தை சந்திக்க போகிற நேரத்திலயும் அவன் அநியாயத்தை செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. தான் பாவத்தோட இன்னும் கூட்டிக்கிட்டுதான் இருந்திருக்கிறான், அவனும் சேர்ந்து திட்டி இருக்கிறான். ஆனா அவன் சேர்ந்து அங்க திட்டி இருந்த பொழுதும் இதையெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்காம இருந்தது இல்ல. மனசு வாய் திட்டுது, அவன் பாவியா இருந்ததுனால அந்த காரியங்களை செய்தாலும் கூட அவனுக்குள்ள ஏதோ பேசி இருக்குது. இப்படியெல்லாம் போர் சேவகர்கள், யூத மத தலைவர்கள், இவர்களெல்லாம் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இவன் பார்க்கிறான், அவன் சிந்தித்து பார்க்கிறான். இதுவரை அவன் கற்றுக்கொண்ட காரியங்கள், அவன் பழைய ஏற்பாட்டில் படித்த காரியங்களையும் இதையும் பார்க்கிறான். இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி இருக்கிறாரு, மேசியான்னு சொல்லி இருக்கிறாரு. இவர் தான் அந்த வரப்போற மேசியாவாக இருக்குமோ, அப்படியெல்லாம் யோசித்து பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த இருந்த சுற்றி இருந்த மனிதர்களை பயன்படுத்தி இந்த மனுஷனை சிந்திக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நடவடிக்கைகளின் மூலமாக அன்னைக்கு இந்த திருடன் மத்தியில பேசுகிறார். பக்கத்தில் இருந்த மற்ற திருடனுக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அந்த ஸ்போர் சேவகர்களோ வேற இருந்த யூத மத தலைவர்களோ யூதர்களுக்கோ அது நடக்கல. ஆனா இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இதையெல்லாம் பயன்படுத்தி அவனை அன்னைக்கு சிந்திக்க வச்சிருக்குது. பாத்தீங்களா, அங்க சுத்தி இருந்த மனிதர்களுடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள் எல்லாம் அவரை சிந்திக்க வச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு நடந்து கொண்ட முறையும் அவனை சிந்திக்க வச்சிருக்கு. இயேசு எப்படி நடந்து கொண்டார்? அமைதியா இருந்தார், அவர் அங்கிருந்து செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் பார்க்கிறான். இப்படியே ஒரு மனுஷனான்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். எல்லாம் திட்டுறாங்க. பக்கத்தில் இருந்த திருடே மூணு பேரை இறக்க போறாங்க, அவனும் இறக்க போறான். அவன் கூட திரும்பி இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். ஆண்டவர் இது மூலமாலாம் பேசுறாரு, நீ இயேசு கிறிஸ்து மேசியான்னு சொல்றியே, ஏன் உன்னையும் காப்பாத்தி எங்களையும் காப்பாற்ற கூடாது? அப்ப இந்த திருடே இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த மத்த திருடனை இவன் கண்டிக்கிறான் இல்லையா, நீயும் நானும் செஞ்ச தப்புக்காகத்தான் இங்க கஷ்டப்படுறோம், ஆனா இந்த மனுஷனோ எந்த தப்பும் செய்யலையே. எப்படி அவனுக்கு தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மற்றவங்களோட சேர்ந்து நிந்திச்சிருக்கிறானா இல்லையா? எப்படி தெரிந்தது? ஆண்டவர் அவனை சிந்திக்க வைத்ததுனால. ஏ அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டி போல அந்த ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு அந்த சொல்லப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறத இவன் சிந்தித்து பார்க்கிறான். இவனுக்கு தெரியாம இல்ல, மேசியாவை பத்தி சொன்ன காரியங்கள் எல்லாம் இவன் மனசுக்கு பட்டு பட்டுன்னு நினைவு வருது. ஆண்டவர் ஒருவனுடைய இருதயத்துல கிரியை செய்த ஆரம்பித்து விட்டாலே அவனுக்கு வெளிச்சம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மனிதர்கள் எல்லாம், அந்த போர் சேவகர்களும் மற்றவர்களும் இவர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் நம்ம மத்தேயு 27 அதிகாரத்திலையும் மற்ற இங்க லூக்கா 23 அதிகாரத்திலையும் வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு வசனம் அடிக்கடி வருகிறது, பழைய வேதத்திலே சொல்லி இருந்தபடி நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தனன்னு சொல்லி, வேதத்தில் சொல்லி இருந்தபடி அவைகள் நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தன அப்படின்னு. அதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்க்கிறான். மேசியாங்கிறதுக்கு என்னென்ன அடையாளமோ அத்தனையும் அங்க நடந்து கொண்டு வருவதை இவன் பார்த்ததுனால தான் மற்ற திருடனை பார்த்து சொல்லுகிறான், இவர் ஒரு தப்பும் செய்யலையேப்பா, இவர் தான் மேசியா, அது ஏன் உனக்கு தெரியாம இருக்கு? நாம நியாயப்படி நாம இறக்கணும், ஆனா இவர் இறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்து கூட யோவான்ல பாக்குறான், தன்னுடைய யோவான பார்த்து என்னுடைய தாயை நீ கவனித்துக்கோ, அவருடைய இரக்க குணங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, இதையெல்லாம் இவன் சிந்தித்து பார்க்கிறான். ஆனா இவ்வளவு இவ்வளவு நடந்த பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அமைதியாக இருக்கிறார். அவர் எந்த விதமான விதத்திலையும் அவர்களை திட்டல. அவரை வந்து அடிக்கிறாங்க சிலுவையில் இருக்கிற பொழுது, நீ என்னென்னமோ செய்வேன்னு சொன்னீங்களே, உன் கட்டளைப்படி தேவ தூதர்கள்லாம் நடப்பாங்கன்னெலாம் சொல்லி இருக்கிறியப்பா, ஏன் இப்ப ஏன் அவங்க வந்து உன்னை விடுதலை கொடுக்க கூடாதுன்னு அந்த போர் சேவகர்கள் சொன்னாங்க. ஆனா சொன்னவர்களுக்கு அதை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. ஆனா அது பக்கத்தில் இருந்த திருடனுக்கு சுவிசேஷமா இருந்தது. இதெல்லாம் அவனை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் பயன்படுத்தி அன்னைக்கு அவனுடைய இருதயத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர்கள் செய்த பரியாசங்கள், அவள் ஆண்டவருக்கு செய்த கொடுமைகள், இதையெல்லாம் இதெல்லாம் மூலமா இங்க ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதெல்லாம் இந்த வசனங்கள், இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவனை சிந்திக்க வைக்கிறது. புரியுங்களா? இது மட்டுமல்ல, அங்க வந்து அன்னைக்கு ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துச்சு. ஒரு ஸ்திரீகள் அன்னைக்கு என்ன செய்தாங்க, திரளான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் இருக்கு. ஆண்டவர் இவர்களையும் பயன்படுத்தி இந்த திருடனோட பேசி இருக்கிறார். ஏ அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், எருசலேமின் இயேசு அவர்களை பார்த்து அவங்களை ரொம்ப அப்படி புலம்பி அழுகிறத பார்த்து இயேசு அந்த பெண்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இப்படி இயேசு சொன்ன பொழுது அந்த பெண்கள் மட்டும் அதை கேட்கல, இயேசுக்கு பக்கத்துல இந்த திருடர்கள் இருந்திருக்கிறாங்க, இன்னும் அநேகம் பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. இது அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார், இதோ மலடிகள் பாக்கியவான்கள் என்றும் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், மலடிகள்னா பிள்ளை பெறதுக்கு ஆசீர்வாதம் இல்லாதவங்க, அவங்க பாக்கியவதிகள். பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கிய மாணவிகள் என்று சொல்லுவதற்கான ஒரு நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு இது நடக்க போகுது. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு யூதனுக்கு தான் அது தெரிஞ்சிருக்க முடியும். வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் நடக்க போகுது. இஸ்ரவேல் ரோமர்கள் மூலமா அழியப்பட போகிற ஒரு நாள் வரப்போகுது. பல பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் வெட்டி சாய்க்கப்பட போகிற நாள், இவன் கற்பிணி பெண்களும் கூட அவர்கள் கொலை செய்யப்பட போகிற ஒரு நாள் வருகிறது. ரோமர்கள் வந்து இஸ்ரவேலை இல்லாமலாக்கின ஒரு நாள். ஆண்டவருக்கு அது தெரியும் எப்படி நடக்க போகுது. தாம் இந்த சிலுவையில மறித்து ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது, ஆனா அது இவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, அவர் இறந்த பிறகு 70வது ஆண்டுல நடந்த ஒரு காரியம், ஆனா வேதம் அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுது. ஏன், இஸ்ரவேல் ஆண்டவரை நிராகரித்ததற்காக ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு பெரிய தண்டனை அது வரப்போகிறது. எத்தனை பேருக்கு அன்னைக்கு அது புரிஞ்சது, கொலை செய்யப்பட போகின்ற ஒரு திருடனுக்கு அது புரிந்தது. போர் சேவர்களுடைய இகழ்ச்சி பேச்சு, யூதர்கள் பரியாசம் பண்ணி சொன்ன காரியங்கள், இயேசு அன்னைக்கு நடந்து கொண்ட முறை, இந்த எருசலேமின் குமாரத்திகள் சொல்லப்படுகிற இந்த பெண்கள் அன்னைக்கு புலம்பி அழுது, ஏன் இந்த காரியங்கள், அதுக்கு இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில், இதெல்லாம் அன்னைக்கு சுவிசேஷமாக இந்த மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்தில் பேச ஆரம்பிச்சது. பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த விதமா செயல்பட்டார். சுவிசேஷம் கேட்காம ஒருத்தர் மனம் திரும்ப முடியாது. ஆனா ஆண்டவர் இறக்கிற தருவாயிலும் கூட இந்த மனுஷனுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறார். இயேசுவை பற்றி சிந்திக்கு பார்க்கும்படியாக அவர் செஞ்சிருக்கிறார். அன்னைக்கு இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த மனுஷனோட அன்னைக்கு ஆண்டவர் பேசி அவர் இறப்பதற்கு முன்பாக அவருக்கு விடுதலையை கொடுத்தார். ஆனா இப்ப இன்னொரு காரியம் நம்ம பார்க்கணும், இவை உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்து கொண்டாங்கிறதுக்கு நமக்கு என்னங்க அத்தாச்சு. நிச்சயமா நீங்க கேப்பீங்க, அவன் சொல்றான் பாருங்க, ஒரு திருடே மற்ற திருடே இயேசுவை இகழ்ந்து பேசின பொழுது இவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, நீயும் நானும் நியாயப்படி இன்னைக்கு சாகணும், ஆனா இவரோ எந்த விதமான ஒரு தப்பையும் செய்யவில்லையே. ஏன், அவர் இயேசு வரப்போகிற மேசியா, எந்த தப்பும் செய்யாமல் இருந்ததுக்காகத்தான் அவரை அந்த மக்கள் வெறுக்கிறார்கள்ங்கிறத அவனுக்கு உணர்ந்தான். அன்றைக்கு ஆவியால உணர்த்தப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் இயேசுவை நோக்கி அவன் சொல்லுகிறத பாருங்க, ஆண்டவரேன்னு அழைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவனும் தான் இயேசுவை திட்டினான், மற்றவங்களோட சேர்ந்து பரியாசம் பண்ணான். இப்ப ஆண்டவர் அவனுடைய இருதயத்துல பேசி அவனுக்கு விளக்க கொடுத்து அவனை மனம் திரும்பும்படியாக செய்திருக்கிறார். ஆகவே இப்போது அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஆண்டவரே என்ன சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது அடியேனை நினைவு கூறும். அதாவது இயேசுவுடைய 2வது வருகையின் பொழுது, தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் வருகிற பொழுது என்ன நினைச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். இந்த அறிவை அவனுக்கு கொடுத்தது யார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவன் இந்த மனுஷன் என்ன நினைச்சிருக்கிறான், அது கொஞ்ச நேரமா இருந்த பொழுதும் கூட தனக்கு பக்கத்தில் இருக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, இந்த வேதம் சொன்ன அந்த மேசியா, மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக விடுதலை கொடுப்பதற்காக வந்த தேவன் என்பதை அவன் உணர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக அவன் வருந்தி இருக்கிறான். தன்னுடைய செயல்களுக்காக வாழ்நாள் பூரா நான் வீணாக்கி இருக்கிறேனே, எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கிறேனே, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தேவனாகி இயேசு கிறிஸ்துவையும் இகழ்ந்து பேசி இருக்கிறேன்னு அவன் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி இருக்கிறான். அவன் அதையெல்லாம் அன்னைக்கு ஒரு பட்டியல் போட்டு சொல்லாட்டியும் கூட இயேசுவா ஆண்டவரேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்க ஒரு ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள்னு சொன்னது அவனுடைய பாவங்களை அவன் உணர்ந்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் பாவங்களை உணர்ந்தது மட்டும் இல்ல, இது போகிறதுக்கு நீ கிருபை பாராட்டும் ஆண்டவரேன்னு அவன் அவருக்கு முன்னு சொல்லுகிறான். பாருங்க, பாவம் உணரப்படாம அந்த பாவம் போவதற்காக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன மன்னியுங்க சுவாமி, நான் பாவி, நான் கொடூரமானவன், உங்களை இருதயத்தில் நினைச்சு பார்த்ததில்லை, எப்படியோ உங்க பேரை சொல்லி வேஷம் போட்டு வாழ்ந்திருக்கிறேனே தவிர ஒரு பாவ உணர்வோட ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் நான் பாவம் செய்யாம இருக்கணுங்கிற நான் நினைச்சு பார்த்ததில்லை, இந்த உலக சுகங்களுக்காகவும் வசதிகளுக்காகவும் உங்க பேரை சொல்லிக்கிட்டு வாழ்ந்திருக்கிறேனே தவிர என் இருதயத்தில் பாவம் மன்னிப்பு நான் ஒரு நாளுமே அடைந்தது இல்லையே, இப்படின்னு ஒரு யோசனை வர்றவங்க தான் பரலோகம் போறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. பாவ உணர்தல் நமக்கு ஏற்படணும். பாவின்னு உணர்ந்து அந்த பாவத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறது, இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாருங்கிறது நமக்கு அனுபவபூர்வமாக இயேசுவிடத்திலிருந்து தெரியணும். அது இவனுக்கு தெரிஞ்சிருந்ததே, அதுதான் அதுக்குதான் அர்த்தம். ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள். நீங்க நினைக்கிறீங்களா பாவம் உணர்த்தப்படாம அந்த பாவத்துக்கு இவன் இருதயத்துல கதறி இருக்காம ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டிருக்காம இப்படி அவன் சொல்லி இருந்தா, அந்த எல்லா முக்காலமும் அறிந்திருக்கிற அந்த தேவன் இயேசு, வெறும் இயேசு இல்ல, தேவனுடைய குமாரனும் ஆண்டவராக இருக்கிறவர், அவன் பேச்ச கேட்டிருப்பாரா? யாரையும் ஏமாத்தலாம், தேவனை ஏமாத்த முடியுமா? எவ்வளவோ காணிக்கலை அள்ளி அள்ளி சபைக்கு கொடுத்து, எவ்வளவோ பிரீஸ்டியும் பாஸ்டர்ஸையும் நம்ம கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்துட்டு பரலோகம் போயிட முடியுமா? அவங்களெல்லாம் ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது, அவரை நம்ம ஏமாத்தவே முடியாது. இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய ராஜ்யத்தில் வருகிற நேரத்தில் இல்ல, நீ இன்றைக்கு என்னோடு பரலோகத்தில் இருப்பாய், நீ இன்றைக்கு என்னோடு பரலோகத்தில் இருப்பாயின்னு 43வது வசனம் லூக்கா 23ல சொல்லுது. நீ இங்க கண்ணை மூடுகிற பொழுது நான் கொஞ்ச நிமிஷத்துல உன்னையும் கொலை செய்ய போறாங்க, என்னையும் கொலை செய்ய போறாங்க, நான் என்னுடைய ஆவியை விடுகிறேன். அந்த நேரத்துல நான் பரலோகத்துல போய் தேவனோடு என்னுடைய பிதாவோடு இருக்க போகிறேன், நீ அங்க என்னோடு இருக்க போகிறாய். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு ரெண்டு பேரும் இந்த உலகத்துல கண்ணம் போடின பொழுது தேவன் அங்க பரலோகம் போறாங்க. சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக வாழ்ந்து அந்த இடத்துக்கு வந்தவை இறக்குறதுக்கு முன்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய விடுதலை அடைஞ்சிருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய கிருபை முதலானது. ரெண்டாவது என்னது? இவன் தன் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து அந்த பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரை நாடுனான். நீங்க ரொம்ப பேர் நீங்க இருக்கிறபடியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க பாவத்தை உணர்றதில்ல, ஆண்டவர் பேச்சு கேட்கறதில்ல, மனம் திரும்புறதுக்கே உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கறதில்ல. நம்ம அப்படியே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். என்னென்னவோ காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போயிருவோம். எதுக்கு போயிருவோம்? ஆசீர்வாதம் செய்யும். ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுங்க, அதுக்கு போயிடுறோம். மனம் திரும்ப நம்ம இருதயம் இடம் கொடுக்கறது இல்ல. வாழ்க்கையிலேயே பெரிய ஆசீர்வாதம் மனம் திரும்புதல் தான், இயேசுவுல விசுவாசம். அது இல்லாத பொழுது வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. இவன் தொடர்ந்து இகழ்ந்து கொண்டு ஆண்டவரை இகழ்ந்து பாவியாக இருந்திருந்தா ஆண்டவர் ரொம்ப தூரத்துல தான் அவனோட இருந்திருப்பார். ஏன்னா மத்தத்தினுடைய அப்படியே தான் இருந்தான், அவன் மனம் மாறல, அவன் தான் பாவத்தை பத்தி யோசிச்சு பார்க்கல, தன் இருதயத்தின் கேவலத்தை பத்தி அவன் யோசிச்சு பார்க்கல. ஆனா இந்த மனுஷன் தன்னை பத்தி யோசிச்சு பார்த்தான், இவர் பக்கத்துல இருக்கிறதுக்கு தனக்கு தகுதி இல்லைன்னு உணர்ந்தான். இன்னைக்கு நாம் பரலோகம் போறதுக்கே வழி இல்லாத நிலையில இருக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தான். அப்படி யோசிக்க ஆரம்பித்ததுனால தான் தேவனுடைய கிருபை அவனை அன்னைக்கு சந்திச்சது. அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான், ஆண்டவரே என்ன மன்னியுங்க. அவன் எனக்கு பேசின வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரே நான் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியதுதான், என்னுடைய பாவங்கள் ரொம்ப, ஆண்டவரே உண்மையிலேயே நீதியான நீதியின்படி சிந்தித்து பார்த்தா எனக்கு மன்னிப்பே கிடைக்க கூடாது. நீங்க என்ன இன்னைக்கு அழித்து என்ன நரகத்துக்கு அனுப்புனா அதுவும் நியாயம்தான். ஆகவே நீங்க நான் செய்த பாவங்களை நீங்க பார்க்காம உங்க கிருபையின் கண்ணோடு என்ன பாருங்கள் தேவனே. நம்மெல்லாம் பாருங்க, ஆண்டவர் வந்து கிருபையின் கண்ணோடு நம்ம பார்க்காட்டி நம்ம அழிஞ்சே போகணும். எந்த நியாயமுமே இல்லை நம்ம உயிர் வாழ்றதுக்கோ இல்லாட்டி பரலோகம் போறதுக்கு எந்த நியாயமுமே இல்லை. நம்ம பாவங்களின் அடிப்படையில் ஆண்டவர் நம்ம பார்த்திருந்தாருன்னா நமக்கு வாழ்க்கையே வராது. ஆனா அவர் தம்ம பாவங்களை எல்லாம் தன் மேல சுமந்தார்னு வேதம் சொல்லுது. நாம் தொடர்ந்தும் பாவிகளாக இருக்கிற பொழுது, பாவிகளாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்தார். அவ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், அன்னைக்கு தேவனே என்னை மன்னியும், உம்முடைய கிருபையின் மூலமாக என்னுடைய இருதயத்தை மாற்றி அமையும் ஆண்டவர், எனக்கு ஜீவனை கொடும் தேவனே, நான் செய்த பாவங்கள் அத்தனை உம்மை நிந்திச்சிருக்கிறேன், உம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம வாழ்ந்திருக்கிறேன், அநியாயமானவனா இருந்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க, இன்னையிலிருந்து நீங்க தான் என்னுடைய தேவன், இயேசு கிறிஸ்துவேன்னு அவன் சொன்னதுனாலதான் அவனுக்கு அன்னைக்கு வாழ்க்கை வந்தது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க இருந்து இன்னைக்கு என்ன சொல்லுது? தொடர்ந்தே அதே நிலைமையில இங்க இருந்து போறீங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எங்க எந்த இடத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நான் பாவின்னு உணர்ந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிய சுவாமி, இன்னையிலிருந்து ஒரு புது மனுஷனா உங்களை விசுவாசித்து வாழ விரும்புறேன்னு சொன்னா போதுமே. ஏன் அவனுக்கு அன்னைக்கு கிடைக்கல? அடுத்த நிமிஷம் உயிர் போக போகுது. அந்த உயிர் போவதற்கு முன்பாக அவனுக்கு ஜீவன் கிடைத்ததா இல்லையா? நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? ஆனா அவன் மனம் திரும்பாம அது கிடைச்சிருக்காது. நீங்க மனம் திரும்பாத பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசு உங்களுடைய தேவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க உங்க பாவத்தை உணரணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவரை விசுவாசிக்கணும் நித்திய ஜீவனுக்காக. அதை நீங்க செய்யாம இருக்கிற வரையும் நீங்க விசுவாசியா இருக்க முடியாது. உங்க இருதயம் என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க. ஏன் அன்னைக்கு அவனுக்கு ஜீவன் கிடைச்சது, ஆனா ஜீவன் கிடைக்காத எத்தனையோ பேர் அன்னைக்கு இருந்தாங்க, திரும்ப வீடு போய் சேர்ந்தாங்க. என்ன காரணம்? அவங்க மனம் திரும்பல. மனம் திரும்பாதவர்கள் பரலோகம் போக முடியாது. தேவனை விசுவாசிக்காதவர்கள் பரலோகம் போக முடியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அவரை விசுவாசிப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இன்னைக்கே இந்த நிமிஷமே கூட கத்தாவே நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு கேட்கிற பொழுது அந்த தேவன் தன்னுடைய மகா பெரிய கிருபையினால நம்ம சந்திக்கிறாருங்கிறதுக்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளமா இருக்கிறான். ஏன் உங்க வாழ்க்கையில் அது ஏற்படக்கூடாது? இவ்வளவு கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனுக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதன் கெட்டு போய் அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. கேடுள்ளவனாக இருந்து அவன் அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. அவன் ரட்சிக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன்னு தேவன் பல இடங்கள்ல வேதம் சொல்லி இருக்கிறாரு. அதுக்காக அவர் வந்திருப்பதனாலதான். நீங்க அழிஞ்சு போறதுல அவருக்கு எந்த சந்தோஷமே இல்லை. நீங்க தொடர்ந்து பாவிகளா வாழ்றதுல அவருக்கு எந்த சந்தோஷமே இல்லை. இந்த பாவி மனம் திரும்பி அவரை விசுவாசித்தது போல நீங்களும் மனம் திரும்பி அவரை விசுவாசித்து ஜீவனை பெற்றுக் கொள்ளணுங்கிறத தான் அந்த தேவன் விரும்புகிறார். அவர்கிட்ட வருவீங்களா? நீங்க தான் அதை சொல்லணும். இது உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில நடக்க வேண்டிய ஒரு காரியம். என் ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு. பாஸ்டர்ஸ் கொடுக்க முடியாது, சபை கொடுக்க முடியாது, உங்க குடும்பம் கொடுக்க முடியாது. நீங்க தொடர்ந்து கடினமான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காம தாழ்மையோடு ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. உங்க பாவங்களை அவர்கிட்ட சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவரை விசுவாசிங்க, நித்திய ஜீவன் ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோம்.